நேயர்கள் குரல்
கணபதி. நமது குரலை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்று ஜான்சி ராணி லட்சுமி பாய் அவர்களின் நினைவு தினம். அவர்கள் நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக முதல் போரை துவக்கி வரும் இந்திய வரலாற்று சாதனையை படைக்கக்கூடிய ஒரு வீர மங்கையும் ஒரு வீர பொன்மணியும் ஆவார்கள். அவர்கள் தாம் 30 வயசிலே அவர்கள் போரிலே அதிநவீன உத்திகள் எல்லாம் கடைபிடித்து வெள்ளக்காரர்கள் எல்லாம் நடுங்கக்கூடிய ஒரு நிலையிலே முதல் போரை துவக்கி இந்த நாடு முழுவதும் ஒரு போருக்கு சிப்பாய் கழகத்து போன்ற கழகங்களுக்கு உத்திட்ட இந்த பெண்மணி நம்ம நினைவில் என்றும் நீங்காமல் இருப்பார்கள். ராமநாதபுரம் போன்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் போர் பயிற்சியை வகுத்து அவரோடு சேர்ந்த மக்களோடு மக்களாக நின்று போர் புரிந்து வெள்ளக்காரர்களுக்கு ஒரு சிம்ம சிப்பனமாக விளங்கினார். இவர் ஒரு முழு மனதாக போரிலை துவக்கி அந்த போரை நாடு முழுவதும் அறிய செய்தவர் இந்த வேலு நாச்சியார். இவர்களைப் போல் ஒரு சிறப்பான பெண்மணி இனி நாடு இவர்களைப் போல் பார்க்க முடியுமா? இந்த பெண்மணியைப் போல் நாடு இனி எந்த காலத்திலும் பார்க்க முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் இவ்வாறு ஒரு பெரிய கழகத்தை ஏற்படுத்தி சுதந்திரத்துக்கு முதல் போரை அறிமுகப்படுத்தி இந்நாளிலே இவரை பின்பற்றித்தான் ஏராளமான மக்கள் போரிலே ஈடுபட்டு நம் சுதந்திரத்துக்காக இன்னுயிரை ஈண்டவர்கள். இந்த இன்னுயிரை ஈண்ட பட்டியலிலே ஏராளமான மக்கள் கலந்து கொண்டார்கள். நாம் காவு கொடுத்த சுதந்திரத்துக்காக காவு கொடுத்த உயிர்கள் எண்ணிக்கையில் அடங்காத சூழ்நிலையில் நாம் இந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாத்து இந்த மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணித்து அரசு அதிகாரியும் முதலமைச்சர் போன்றவர்களும் இதற்கு முன் உதாரணமாக இருந்து சுதந்திரத்திலே அந்நாளிலே பாடுபட்ட அனைத்து தலைவர்களும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். வீரபாண்டிய கட்டபொம்மன், வாஞ்சிநாதன் போன்றவர்கள், சுகதே வீரசுக போன்றவர்கள், இந்திரா காந்தி போன்றவர்கள் சிறந்த பெண்மணி ஆகுவார்கள். அவர்களைப் போல் நாமும் அனைத்து செயல்களிலும் ஈடுபட்டு மக்களுக்கான சேவைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதற்காக நமக்கு எல்லாம் உள்ள இறைவன் எல்லா வகையிலும் உறுதுணையாக மக்களோடு மக்களாக நாம் கலந்து அநேக விஷயங்களில் நாம் தெரிந்து கொண்டு தெரியாத மக்களுக்கு நாம் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று.
வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் சோகேட் வட்டம் கேரளத்தில் வா உங்கள் அன்பு சகோதரர் புலன்முதலில் மன்னிக்கோங்க. நம்ம குரல் பதிவாகும் அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை சிவகார்த்திகாலுதா அப்படி இந்த ஊர்ல நடந்த இந்த சட்டமன்ற கிளை சங்கம் நிகழ்ச்சி வந்து அருமையா நல்லா இருக்குது. அதுலயும் வந்து நம்ம அருமை சகோதரிகள் இருவரும் இணைந்து பாடிய அந்த கன்னிமணியே மோட்டிவேஷன் சாங் அது வந்து எனக்கு பர்சனலாவே அது ரொம்ப பிடிச்ச பாடுறேங்க. அது நீங்க ரொம்ப அழகா நேர்த்தியா அந்த பாடல வந்து தேர்ந்தெடுத்து பாடுக்கிறீங்க. உங்க ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். எனக்காக அந்த பாடலை கொடுத்த உங்கள் இருவருக்கும் நன்றி. ஸோ அந்த சகோதரிகளுக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அருமையான அந்த பாடலை இந்த நேரத்தில் தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மற்ற சகோதரிகள் போடுகின்ற போட்ட அந்த பதிவுகளும் மிக அருமையாக இருக்கிறது கேட்கறதுக்கு. தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை போடுங்க. வாழ்த்துக்கள் நன்றி.
இன்று முன்னாள் போலீஸ் மந்திரி கக்கன் அவர்கள் காமராஜர் அமைச்சரவையில் இடம்பெற்ற அந்த தலைவருடைய நினைவு நாள். அவர் பல்வேறு பொறுப்புகள் செய்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் பிறகு உள்துறை அமைச்சராகவும் ஏனைய பொறுப்பு வகித்த தலைவர் கக்கன் அவர்கள் இருக்கும் போது நாள் ராமநாதபுரத்திலே மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. அப்போது முதலமைச்சராக இருந்த காமராஜரிடம் அவர் போய் சொன்னாராம், கலவரத்தை அடக்க முடியவில்லை தலைவரே, நாம் இப்போது என்ன செய்வது என்று அவரிடம் பேசிக் கொண்டிருந்தாராம். அவர் அரிசன ஜேவா சங்கம் என்று ஒரு அமைப்பையும் உருவாக்கினார். அந்த அமைப்பு மூலமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த விதமான பலன் இல்லாமல் தீயுமாக சிலரை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அவர்களை நாம் கட்டுப்படுத்தினால்தான் இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அமைச்சரவை சகாக்குழுவோடு கலந்து ஆலோசித்தாராம் காமராஜர். அப்போது கக்கனுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கக்கா, நீ இப்போது உள்துறை அமைச்சராக இருக்கின்றால் போலீசாகவும் உன்னிடம் இருக்கின்றன. அந்த 10 பேரை சேர்த்து அவர்களை நீ முன்னாலே நிறுத்ததுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அப்படி தவறினால் அங்கே 10 இங்கு 10 பேர் கொல்லப்பட்டால்தான் இந்த நிலையை நாம் இனி செய்ய முடியும். இதை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த முடியும். ஏனென்றால் குட்டிகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். இளம் வாரிசு எல்லாம் நமக்காக அவர்களுக்காக கொல்லப்பட்டு உள்ளார்கள். இந்த இன கலவரத்தை அடக்குவதற்கு இதுதான் சிறந்த வழியாக அவரிடம் சொன்னபோது கக்கனும் அதை பற்றி எந்த விதமான ஆலோசிக்காமவும் உடனடியாக முடிவெடுத்து அந்த கலவரத்தை ராமநாதபுரத்திலே நடந்த கலவரத்தை கட்டுப்படுத்த அந்த அவர்கள் இருவரும் பேசியது ஒத்து வந்ததாகவும் பின்னாளிலே கக்கன் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியிலே அதை குறிப்பிட்டுள்ளதாகவும், ஆனால் கற்கனை போல் சிறந்த ஒரு நிர்வாகியும் ஒரு அமைச்சரவை தலைவரையும் இனி நாடு பார்க்க முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர், ஏனென்றால் அவர்கள் நாயத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டு நாயத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் அந்த கற்கன் அவர்கள். கற்கனை நாடு நாடு மறந்தாலும் நாம் மக்கள், இந்திய மக்கள் அனைவரும் அவரை மறந்து விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர் பணி சிறப்பான பணிகள், எல்லா பணிகளிலுமே அமைச்சரவையிலுமே ஒரு அற்பத்தை அழுக்கற்ற தலைவர்.
நம்ம குரல் நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நான் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்திலிருந்து முருகன் பேசுறேன். இந்த நம்ம குரலுடைய அனைத்து தகவல்களும் மிகவும் அருமையாக உள்ளது. அது இந்த சிவகாசி தாலுகா திடீர் நகரில் இலவச சட்டப்பயிற்சி நடந்தது. அதில் அழகழகான நல்ல நல்ல பதிவுகளை எல்லாம் நம்முடைய மக்கள் போட்டிருந்தார்கள். அதுவும் அந்த நல்ல நல்ல பாடல்கள், பழமொழிகள், அந்த பழமொழிகளுக்கு உண்மையான பொருள் என்ன என்பதை பற்றியும் மிக அழகாகவும் தெளிவாகவும் கூறினார்கள். அப்புறம் மூன்று சகோதரர் சேர்ந்து ஒரு பாடல் ஒன்று பாடினார்கள், கண்ணின் மணியை கண்ணின் மணியை போராட்டமா என்ற பாடல், மிகவும் அருமையாக இருந்தது. இப்படி பல தகவல்கள், நல்ல நல்ல விழிப்புணர்வு நாடகங்கள், சட்ட விழிப்புணர்வு தகவல்கள், இப்படி நம்ம குரல் நமக்காக சிறந்த முறையில் வழங்கி வருகிறது. அதுவும் அந்த கல்லையராஜா வழங்கக்கூடிய இன்றைய சிந்தனை என்ற பகுதி மிகவும் அருமையாக உள்ளது. அது வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை மிக அழகாகவும் கூறுகிறார். எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது. இப்படி மென்மேலும் இந்த நம்ம குரல் தொடர்ந்து மக்களுக்காக செய்ய வேண்டும். இந்த நம்ம குரலானது ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சமுதாய வானொலி. அதனால் நாம் ஒவ்வொருவரும் இந்த குரலை தொடர்ந்து கேட்போம், இதில் நாமும் பயன்பெறுவோம். வாழ்க நம்ம குரல், வளர்க நம்ம குரல். நன்றி, வணக்கம். என்னுடைய அலைபேசி 86 75 63 20 78. நன்றி.
தூத்துக்குடி மாவட்டம் ஆவரை கீரனூர் கணபதி. நமது குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேட்டோம் சொல்கிறோம் பகுதியில் இன்று ஒரு கதை உண்டு. ராமாயணத்திலே போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த போர் தொடங்கிய போது நடந்த யுத்தத்தில் ராமனுக்கு ஏராளமான நட்டங்கள் ஏற்பட்டு அதன்பின் கும்பகர்ணன் போருக்கு செல்லக்கூடிய ஒரு கட்டம் வந்துள்ளது. அந்த கட்டத்திலே கும்பகர்ணன் ராமனிடம் ராமனிடம் இருந்து ஏராளமான விஷயங்களை கும்பகர்ணன் சொல்லிக் கொண்டே இருந்தபோது அண்ணன் கட்டளையை நீ மீறாதே, உடனடியாக செய் என்று கும்பகர்ணனை சொல்லி போருக்கு வழி அனுப்பினான். அப்போது அங்கு அவன் இளைய சகோதரனான விபீஷணன் அவர்கள் அங்கே வந்தார். அண்ணா, நான் சொல்வதை கேள். இலங்கையை நான் உனக்கு தாரவார்த்து தந்து விடுகிறேன். நீ போருக்கு போவாதே, என்னிடம் சேர்ந்து கொள். சேர்ந்து கொண்டு என்னை காப்பாற்றியவன் உன்னையும் காப்பாற்றுவான், என்னை காப்பாற்றிய ராமன் உன்னையும் காப்பாற்றுவான் என் கடவுள். ஆகையினாலே நீ என்னிடம் சேர்ந்து விடு என்று கும்பகர்ணனிடம் கேட்டான். இந்த நாடு நகரங்கள் எல்லாம் உன்னுடன் நான் தந்து விடுகிறேன், ஆனால் அண்ணன் பேச்சை நீ கேட்காதே என்று சொன்னான். உடனடியாக கும்பகர்ணன் சொன்னான், கும்பகர்ணன், நான் அவன் என்னை தமையன் மாதிரி தகப்பன் மாதிரி என்னை வைத்து பார்த்து உள்ளான். சிறு பிள்ளையிலிருந்து அவன் பேச்சை கேட்பான். இந்த நாடு நகரம் எல்லாம் உங்களுக்கு நான் எழுதி தருகிறேன் என்று விபீஷணன் கும்பகர்ணனிடம் சொன்னான். உடனடியாக கும்பகர்ணன் சொன்னான், அதற்கு நான் சமயன் என்னை நல்ல முறையிலே வளர்த்துள்ளான், சிறுபிள்ளை போல் என்னை வளர்த்துள்ளான். ஆகினாலே அவன் சொல்லி அவனிடம் நாம் சாப்பிட்ட சாப்பாடை கூட நான் மறந்து முடியாத அளவுக்கு எனக்கு நான் நல்ல விஷயங்களை சொல்லியுள்ளான். ஆகினாலே நான் உன் சாமியிடம் நான் வருவதில்லை. சொல்லை கேட்டு ராமன் என்னை கொண்டு விடுவான் என்று எனக்கு தெரியும். சீதாதேவி அவன் விடமாண்டான் என்றும் எனக்கு தெரியும். ஆகினாலே ஊரில் நான் மடிந்து போகக்கூடிய ஒரு கட்டம் வந்துவிட்டது. ஆகினால் நான் அண்ணன் பேச்சை, என்னுடைய தமையின் பேச்சை கேட்டு நான் போரிலே மடியதுதான் நல்லது என்று சொல்லிவிட்டார். இதில்தான் கும்பகர்ணனுக்கும் கர்ணனுக்கும் ஒரு ஒத்துமை உள்ளது. கர்ணனும் செஞ்சுவிட்டு கடனுக்காக தனது உயிரை மாய்த்தானோ அதே போல்தான் கும்பகர்ணனும் செய்துள்ளார். ஏனென்றால் கும்பகர்ணனுக்கும் கர்ணனுக்கும் இதில்தான் ஒரு ஒத்துமை உள்ளது. ஒரு நாள் சொக்கத்தம் ஆடிக்கொண்டிருந்தான் கர்ண மகாராஜாவும் பானுமதியும் ஆடிக்கொண்டிருந்த போது சொக்கத்திலே பானுமதி தோத்து விட்டாள் என்று அவள் எந்திரித்து தன்னுடைய கணவன் வருவதை தெரிந்து கொண்டு எந்திரிச்சு சென்றாள். அவன் அவள் தோத்து விட்டாள் என்று ஏன் உட்காரு என்று அவள் ஆடையை பிடித்து இழுத்து விட்டான். அதிலே அனைத்து முத்துக்களும் செதறிவிட்டன. உடனடியாக துருவிகரன் அங்கு வந்தான். முத்துக்களை தொடுக்கவா அல்லது குறுக்கவா என்று கேட்டான். உடனடியாக கர்ணன் நாடி கூணி நின்று கொண்டிருந்தான். அப்படி நின்று கொண்டிருந்த போது என் நண்பன் நீ, அவள் உனக்கு சகோதரி, நீ ஏன் பம்முகிறாய் என்று கர்ணனிடம் சொல்லி கர்ணனை சாந்தப்படுத்தாம் துரியோதரன். இது கட்டு நெஞ்சு கலங்கிட்டது. ஏன் நெஞ்சு கலங்கிட்டு? இப்படிப்பட்ட ஒரு நண்பனை நான் உதாரணப்படுத்தால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று கர்ணன் அவனிடம் அதிக நட்பு கொண்டதுக்கும் ஒரு அடையாளமாகவும் இந்த செயலை, இந்த கூடத்திலே நடந்த செயலை எண்ணி பார்க்க வேண்டும். அதிலிருந்துதான் கர்ணனுக்கு துரியோதர மேல் அதிக பாசம் இருந்ததாகவும், அந்த பாசத்தை அவன் நட்பாக மாற்றிக்கொண்டு இருவரும் இனபடியாக நண்பராக இருந்ததாகவும், அதிலே துரோணாச்சாரி சொன்னாராம், இறுதிவரை நீ இருந்து துரியோதரனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை கடைசி